இசை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு எழுத்தாளர் கல்கி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கம் கவிதை கதை கட்டுரை எழுத்தாளர் திரு தஞ்சாவூர் கவிராயர் அவர்கள் கல்கியும் சிறுகதை படைப்புகளும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் அமரர் கல்கி அவர்களின் 125வது பிறந்த நாள் என்று நான் தஞ்சாவூர் கவிராயர் பேசுகிறேன். தமிழ் வாசகர்களின் நெஞ்சங்களில் நிரந்தரமாய் குடியிருக்கும் அமரர் கல்கி பற்றி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் கல்கியை தெரியாதவர்கள் இருக்க முடியுமா? கல்கி போன தலைமுறையினர் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய போது அவர் எழுத்துக்களை அதுவரை படித்திராத இளைஞர்கள்லாம் பொன்னியின் செல்வன் திரைப்படம் PS1 PS2 என்று வந்தபோது ரெண்டையும் பார்த்த பிறகு கல்கியை தேடி தேடி படித்தார்கள். இதெல்லாம் பார்த்தோமே, கொண்டாடினார்கள். கல்கியின் சரித்திர நாவலையும் அதன் நாயகர்களையும் நாயகிகளையும் நம் கண்முன்னால் தூரிகை ஓவியங்களாக தீட்டி காட்டி உயிரோடு உழவு விட்ட ஓவியர் மணியம் என்றால் என்ன அற்புதமான ஓவியங்கள். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வந்து அதை திரை ஓவியமாக தீட்டி காட்டி உலகெங்கும் உள்ள தமிழர்களை திரும்பிப் பிறவித்தார், மகிழ்வித்தார். உலகிலே தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட இறைவன் எடுக்கும் கடைசி அவதாரம் கல்கி என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் எழுத்துலகில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எடுத்த கல்கி அவதாரம் நம் கண்முன்னால் நடந்தது, காகிதத்தில் நடந்தது, தமிழக மக்களை அப்படியே கட்டி போட்டது. வீரம், விவேகம், கவித்துவம், கற்பு, பெண்மை, ஆண்மை, கண்ணியம், தியாகம், வரலாறு, தேசபக்தி என்று கல்கி அவதாரம் எடுத்த எழுத்து விஸ்வரூபத்தை கண்டு தரிசிக்காதவர்களே இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்று கூறும். அண்மையில் கல்கி கிருஷ்ணமூர்த்தியை அறக்கட்டளை கல்கி அவர்களுடைய 125வது பிறந்த தினத்தை ஒட்டி இசை விற்பனர்கள் 2 பேருக்கு பரிசளித்து பாராட்டியது. தேசு சகோதரர்கள் என்று பெயர் அவர். இந்த விழாவில் ஒரு மாபெரும் ஆச்சரியம் வந்து வளர்ந்தது. கல்கி பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சீதாரவி அவர்கள் எழுதிய பேனா போராளி என்ற ஆவணப்படம் அங்கு திரையிடப்பட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்தியத்தேவனை தெரிந்த அளவுக்கு வந்தியத்தேவனை படைத்த கல்கியை தெரியாது. அவர் தன் படைப்புகளை மக்கள் மத்தியில் முன்னிறுத்தி அல்லது உழவு விட்டாரே தவிர தன்னை பற்றிய உண்மைகளை வெளியிலே சொன்னதும் இல்லை, அதற்கு இடம் கொடுத்ததும் இல்லை. இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டு பேசிய சீதா ரவி அவர்கள் இதழியல் துறையில் மிகப்பெரும் சாதனைகளை செய்த அப்பெருமகனார் பற்றிய ஆவணங்கள், குறிப்புகள், புகைப்படங்கள் இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு என்று குறிப்பிட்ட போது அரங்கில் இருந்து ஒரு மனம் கனத்தது. தமிழ்நாட்டு மாணவர்களும் என் பெற்றோரும் கூட இந்த அரிய ஆவணப்படத்தை எப்பாடுபட்டாவது யூடியூப்லயாவது கல்கி ஆன்லைன் வலைத்தளங்களிலாவது தேடி பிடித்து நான் படித்து விட பார்த்து விட வேண்டுகிறேன். உங்களை எல்லாம் தமிழக பள்ளிகளில் இந்த படத்தை பாடமாகவே வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை நான் தமிழ்நாட்டு அரசுக்கு வைக்க விரும்புகிறேன். ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒரு மாணவன் மாபெரும் எழுத்து புரட்சியை செய்ய முடியும் என்று நிரூபித்தவர் கல்கி. எல்லோரும் கல்கி ஆகிவிட முடியாதுதான், ஆனால் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய விழுமியங்களை கதைகளின் வாயிலாக எடுத்து சொன்னவர் கல்கி. அவர் வாழ்க்கையில் அத்தகைய கதைகளில் அவர் வாழ்க்கையே அத்தகைய கதைகளில் முதலாவது என்பதாம். எழுத்தா தேசபக்தியா என்று கேட்டால் அவரிடம் தேசபக்தி என்று கூறி சிறை சென்றவர் கல்கி. அந்த பிரிஃபரன்ஸ் தான் அவர் கொடுத்தார். எழுத்தா பெண் விடுதலையா என்று கேட்டால் பெண் விடுதலை என்று பிரச்சாரம் செய்தவர் கல்கி. எடுத்தா சமூக சீர்திருத்தமா என்று கேட்டால் சமூக சீர்திருத்தமே என்று சொல்லி மதுவை எதிர்த்து போராடியவர்கள், எழுத்தா செல்வமா என்று கேட்டால் அப்போதுதான் எழுத்தை தேர்ந்தெடுத்தார். வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்து காட்டியவர்கள், திறமை கண்ட இடத்தில் கைப்பிடித்து அழைத்து அவர்களை அரியணையில் அமர்த்தவும் தேங்காதவர் திறமைக்கற்ற அரியணையில். தன்னிடம் சாதாரண அச்சுக்கோப்பாளராக இருந்த கோவிந்தன் எழுதிய கதையை படித்துவிட்டு தமது ஆசிரியர் இலாக்காவை உதவி ஆசிரியராக நியமிக்கும் உள்ளம் யாருக்கு வரும் சொல்லுங்கள். அவர் நினைத்திருந்தால் திரைத்துறையில் முழுமையாக ஈடுபட்டு பெரும் செல்வம் ஈட்டியிருக்கலாம். மக்களை அடையான அவர் பத்திரிகையை தான் தேர்ந்தெடுத்தார். கல்கியை மிகவும் கடுமையாக பகைவனுக்கு அருள்வாய் நினைஞ்சேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்கியை மிகவும் கடுமையாக விமர்சித்த எழுத்தாளர் புதுமைப்பித்தன் மறைந்த போது அவர் நினைவை தமிழகமே போற்றும் வகையில் நிதி திரட்ட முன்னின்றார் இந்த பெருந்தகையார். கல்கியினுடைய நகைச்சுவை இருக்க தனித்தன்மை வாய்ந்தது. அதனுடைய வரலாற்று நாவலையும் நகைச்சுவை ரொம்ப ஊடாடி இருப்பதை நீங்கள் காணலாம். எளிய வாக்கியங்கள், பாமர மக்களுக்கும் புரிகின்ற கருத்து, படித்தால் விழுந்து விழுந்து சிரிப்போம். அதாவது வீடு தேடும் படலம்னு ஒரு கட்டுரு, அதில் ஒரு இடத்துல இப்படி எழுதியிருப்பார். தஞ்சாவூர் ஜில்லா மிராஸ்தார் ஒருவரின் மனைவிக்கு உடம்பு அசௌகரியம் என்று அறிந்த சலுகை உள்ள பண்ணைக்காரன், எஜமா நம்ம சம்சாரத்துக்கு உடம்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டான். இப்படி கட்டுரை முழுவதும் நகைச்சுவை விடுது. ஔவையார் நாடக விமர்சனம், கம்பரும் நானும் என்ற டிகேசி பற்றிய கட்டுரை, ராஜாஜி நடத்திய காந்தி டிகேசி பற்றி கல்வி எழுதி படிக்கிறோம், காந்தி ஆசிரமம் என்ற புத்தக முன்னுரை, தமிழ் தந்தை திருவிக்கா பற்றிய கட்டுரை, மனோகரா பற்றிய சினிமா விமர்சனம் அப்படின்றது அப்படின்னா கல்கி கவர்ந்து ஒரு புத்தகமே அந்த காலத்துல போட்டிருக்காங்க. அதுல இந்த சுவையான கட்டுரைகள்லாம் இன்னமும் படிக்க கிடைக்கின்றன. சமீபத்துல ஒரு இளைஞர், அவர் ஒரு பள்ளியில வேலை பார்க்கிறார். அவர் வந்து கல்கியை படிக்க தொடங்கி கல்கி பைத்தியமாவே ஆயிட்டார். அவருக்கு திருமணம் நடந்தது. மாமனாரை பார்த்து என் காதலியே பார்ப்பதற்கு பெரிய பெரிய பழுவேற்றரையர் மாதிரி இருக்கிறார் என்று கிசுகிசுத்தார். எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவருக்கு பையன் பிறந்தான். என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். பராந்தக சோழன் என்றார் பட்டன்று. கடிதமும் கண்ணீரும் என்ற சிறுகதையை மறக்க முடியுமா? கல்கி எழுதியது படிப்பறிவற்ற ஒரு பெண்ணிடம் தன் காதலை வெளிப்படுத்த முன்வந்த ஒரு இளைஞனுடைய கடிதத்தை அவனால படிக்கவே முடியாம போகுது. அந்த கடிதத்துல என்னதான் எழுதியிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் படிக்கிறான். அவ படிச்சு முடிக்கவே பல வருஷம் ஆயிடுது. அது ஒரு காதல் கடிதங்கிறது அப்பதான் அவருக்கு புரியுது. ஆனால் காலம் கடந்து விட்டது. வெட்கமும் வேதனையும் அவளை சிங்கிறது. மேலும் தீவிரமாக படித்து ஒரு பள்ளி முதல்வராகவே ஆகிவிடுகிறார். அந்த பெண்மணி பத்திரமாக வைத்திருக்கார். மக்களை அடைவதற்கு அவர் பத்திரிகை பிழையைத்தான் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். சாதாரண வேஷ்டி, சட்டை, கண்ணாடி, தோளில் துண்டு, பெரிய முகத்தோற்று, இதுதான் கல்கி. இந்த கல்கிதான் மன்னாதி மன்னர்களை வர்ணித்து நம் கண்முன்னால் இருக்கிறார். அரசபுரத்து வரலாற்று நாயகர்களை மட்டுமின்றி படகோட்டிகளை, பண்டாரங்களை, சாமியார்களை, மந்திரவாதிகளை, சாமானிய மக்களை நம் கண்முன்னால் அவர் நிறுத்தினார். இப்படி ஒரு எழுத்து போராளியாக சீதாரேவர்கள் சொல்லும் போது பேனா போராளியாக திகழ்ந்த கல்கி அதற்கு ஏற்ற ஆடம்பர தோற்றம் கொண்டவரெல்லாம் இல்லை. இவராக எழுதினார் என்று அவரை பார்த்தவர்கள் அதிசயப்படும் வகையிலே கண்முன்னால் தமிழக மூவேந்தர்களின் அரண்மனைகளையும் பொக்கிஷ அறைகளையும் ரகசிய சுரங்கங்களையும் திறந்து காட்டினார். 55 வயதுக்குள் 100 வயதுக்குரிய வாழ்நாளை அவர் வாழ்ந்து காட்டினார். கல்கி ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இரவை பகலாக்கியதால் இந்த 55 வயது என்பது இரட்டிப்பாகி அவர் வாழ்க்கையை 100 ஆண்டுக்கு இணையாக்கி விட்டது. இதைத்தான் மாணவர்கள் கற்க வேண்டும் என்று சொல்கிறேன். கல்கியிடமிருந்து, கல்கி நாவல்களிடமிருந்து அவர்கள் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவரது 55 வயது வாழ்க்கை என்பது சாதாரண வயது என்பது ஆண்டுகளின் எண்ணிக்கை அல்ல, அது சாதனைகளின் எண்ணிக்கை என்று நமக்கு புரிய வைக்கிறது. இது புரிந்துவிட்டால் எந்த புள்ளியிலிருந்தும் நாம் வாழ்வை தொடங்கலாம், ஆழக்கடலையும் நீண்டி கடக்கலாம். கல்கியை கற்போம் வாருங்கள். வாசிப்பதல்ல, கற்பதே முக்கியம்.
கல்கியின் நாவல்கள் வரும் கற்பனை சம்பவங்களால் ஆனவை அல்ல. சோழ நாட்டு வரலாற்றையும் பாண்டிய நாட்டு பண்பாட்டையும் சேர நாட்டு பெருவழிகளையும் இலங்கையின் பௌத்த விகாரங்களையும் கடற்பயணத்தையும் இதையெல்லாம் பின்புலமாக கொண்டது. அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் கடல் வாணிகங்கள் நடைபெற்றன என்பதையெல்லாம் போர்க்கப்பல்கள் இருந்து எல்லாவற்றையும் வர்ணிக்கிறார். சிவகாமியினுடைய சபதம் நாவலை வாசித்தவர்கள் வந்து இன்றும் மகாபலிபுரம் சென்றால் அவர்கள் மனங்களில் உளிச்சத்தம் மனசீகமாக கேட்கும். பொன்னியின் செல்வனை படித்தவர்கள் பழையாறையை பார்க்க ஆசைப்படுவார்கள். இதற்காக தமது சரித்திர நாவல்கள் நடைபெறும் களங்களுக்கு நேரடியாகவே அவர் போனார். ஏதோ தனியறையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கற்பனை குதிரை மீது அவர் சவாரி செய்யவில்லை. தன்னோடு ஓவியர் மணியத்தையும் அழைத்து போனார். ஆஹா, நமது சரித்திர பாடப்புத்தகங்களை கல்கி எழுதியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று என்பவர் அங்கலாய்ப்பார். அன்றாட வாழ்வியல் காட்சிகளும் தத்ரூபமாக அவர் கதைகள் எடுக்கும். இதில் என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் இந்த ஆஸ்துமாய நோயால் அவர் அவதிப்பட்டார். ஆனால் அந்த நோயினுடைய தாக்கமோ அந்த நோயினுடைய இடர்பாடுகளோ அவருடைய எழுத்துல தெரியல, வெளிப்பட்டதே இல்லை. அதை பெரிய ஆச்சரியம். கல்கியிடம் ஆலோசித்துதான் பல்வேறு படைத்தலைவர்கள்லாம் வராங்கல்ல, மன்னர்கள், அரச குலத்து பெண்டிர்கள், இவங்களுடைய ஆடை அலிகரங்கள், இதெல்லாம் மனிதன் மறைந்தார்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பௌத்த விகாரங்களில் பௌத்த பிட்சுக்களினுடைய பிரார்த்தனை நடைமுறை, அவர்களுடைய ரகசியமான அரசியல் ஆலோசனைகள், அந்த காலத்தில் ரகசிய ஆலோசனை கரிகாலனை கூடுவதற்கு நடந்திருக்கிறது. பினாகபாணி வைத்தியமோகன் பினாகபாணியுடைய தலைமையிலே நடந்த அந்த ஆலோசனைகள் எல்லாம் ரொம்ப தத்துவமாக வர்ணிச்சிருப்பார். இதுக்கு அவருக்கு இணையே கிடையாது. ஒரு பயணக் கட்டுரையை கூட கல்கி தன்னுடைய வசீகர நடையால் தசிக்கும்படி செய்து விடுவார். அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி ஏர் சிலோன் விமானம் வந்து நிற்கிறது, நீ ஏறிக்கீங்கன்னு வாசகரை சொல்றார். இது யாழ்ப்பாணத்தின் வழியாக கொழும்பு போகும் விமானம், நாம் இறங்க வேண்டியது யாழ்ப்பாணத்திலே. சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி கடற்கரை ஓரமாகவே இந்த விமானம் போகிறது. ஆகையால் போகும்போது ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கலாம். பாலாறு, தென்பெண்ணை, வெள்ளாறு, கொள்ளிடம், காவேரி முதலிய ஆறுகள் வந்து கடலில் கலக்கும் காட்சியை காணலாம். காவேரியை தாண்டிவிட்டால் அப்புறம் காவிரியின் கிளைநதிகள் எத்தனையோ வந்து கடலில் சேர்கின்றன. வானத்தில் இருந்து பார்க்கும்போது அவை கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றன. அதாவது வல்லவரையன் வந்தியத்தேவன் குதிரையிலே அந்த ஏரிக்கரை ஓரமாக வந்து கொண்டிருப்பது போது வர்ணிக்கவும் அவரால் முடிகிறது. வானத்தில் இருந்தபடி விமானத்தில் இருந்து தெரியும் காட்சிகளை வர்ணிக்கவும் கல்கியால் முடிகிறது. ஏரிக்கரை முனை வரையில் இந்த கரையோரம் சென்று அங்கே விமானம் கடலில் குறுக்கே பாயத் தொடங்குகிறது. கோடிக்கரையில் கடல் எப்படி நேர்கோணமாக மேற்கே திரும்புகிறது என்பதை இங்கே வானத்திலிருந்து கண்டு மகிழலாம். கோடிக்கரை முனை திரும்பி சிறிது நேரத்துக்கெல்லாம் விமானம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இறங்கி விடுகிறது. இவரோடு சேர்ந்துதான் மணியமும் போறார். ரொம்ப அருமையான ஒரு வர்ணனை. அப்புறம் கல்கி சில சமயம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாடல்களும் எழுதியிருக்கார். எல்லாம் பாரதியை அடியுற்றி எழுதிய பாடல்கள். அது பார்த்தாலே சில சமயம் பாரதியே எழுதினாரோ அப்படின்னு நம்ம பிரமிக்க வைக்கக்கூடியவை. ஒன்று ஒரு ஒரு நாலஞ்சு வரிகள் நான் நினைவில் இருந்து சொல்கிறேன். பெண்மதி பேதமையால் அவங்கை பற்றிடு முன் பெயர்ந்தேன். ஒரு தனிமையில தலைவனை நினைத்து இயங்குகிற ஒரு பெண் எழுதுவது போல. கண்விழித்தே எழுந்தேன், துயர கடலிலே விழுந்தேன். வண்ணமயில் ஏறும் பெருமான் வஞ்சனை ஏனோ செய்தான். கண்கள் உறங்காவோ அக்குறை கனவிக்கு கண்டிடேனோ. உள்ளம் உருகிடினும் உகை ஊற்று பெருகினும் கள்ளத்தனமாக கண்களின் கனல் இளவிழித்தேன். புள்ளி மயில் வீரன் மோகன புன்னகைதான் புரிந்தான், துள்ளி அருகில் வந்தான் என்கிறம் மெல்ல தொடவும் வந்தான். இப்படி கவிதை எழுதுவதும் பாடல் எழுதுவது இதில் எல்லாம் கூட அவர் கருத்தை செலுத்தி இருக்கிறார். இது புரிந்துவிட்டால் எந்த புள்ளியிலிருந்து நாம் வாழத் தொடங்கலாம், ஆழக்கடலையும் நீந்தி கடக்கலாம். கல்கியை கற்பம் வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.
நேர்களே, இதுவரை கல்கியுடைய படைப்புகளை பற்றின தகவல்களை அருமையாக வழங்கிய திரு தஞ்சாவூர் கவிராயர் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380007 79505 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.